அடுத்தது கிரியை தொண்டு. விசேஷ தீட்சை எடுத்துக்கொண்டு வீட்டில் பூஜை பண்ற பார்த்தீங்களா, அந்த தொண்டுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட அதுதான் அகபூஜை புறபூஜை செய்யறவங்க. பூஜைக்குரிய பொருள்களை எல்லாம் நன்றாக சேமித்து வைத்துக்கொண்டு இறைவனுக்குரிய திருமஞ்சனத்துக்குரிய பொருள்கள், நறுமண புகை, தீபம், திரு அமுது, திருவிளக்கு, இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு வீட்டில் விசேஷ பூஜை விசேஷ தீட்சைன்னு சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா, அவர்கள் செய்யக்கூடிய தொண்டுகள் எல்லாம் இந்த கிரியை நெறியில் அடங்கும். இந்த கிரியை நெறியை செய்கின்றவர்கள் இறைவனுக்கு மிக அருகில் சென்று வசிப்பார்கள். சாமீபம் என்ற பேரு கிடைக்கும். சாமீபம் சாரூபத்திற்கும் சாரூபம் சாயுஜ்யத்திற்கும் வழிவகுத்துவிடும். அந்த பூஜை செய்கின்றவர்கள் முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம நல்ல கவனமா நினைக்கிறோம். இறைவன் புனிதமானவன், அந்த இறைவன் புனிதமானவனை பூஜை செய்கின்றவனும் புனிதனாக மாறி அமைய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நம்ம அழுக்கு கூடையாக இருந்து கொண்டு ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டு பூஜை செஞ்சா அது ஏற்ற இறக்கமா இருக்கும், ஒத்துக்காது, சாமிக்கு ஒத்துக்காது. சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தேவோ பூத்வா தேவமஜேத், அதாவது தேவனாகி தேவனை வணங்கு, நீ முன்னாடி தேவனா மாறி தெய்வத்தை வணங்கு. அதனாலதான் அங்கன்யாசம் கரண்யாசம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. உடம்ப பூராவும் பரிபூர்ணமாக தூய்மைப்படுத்துதல், கையை தூய்மைப்படுத்துதல், ஸ்தான சுத்தி, இந்த பூஜை பண்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆன்ம சுத்தி, ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று எல்லாவற்றையும் புனிதப்படுத்தி அந்த பூஜையை செய்து, அப்படி ஒவ்வொரு பூஜை செய்யும் பொழுதும் மனிதன் மிக தூய்மை அடைந்தவனாக, ஒரு பூஜை செஞ்சுட்டு வெளியில வந்தா மாறுதல் இருக்கும். முறையா கவனமா ஈடுபாட்டோடு ஆழ்ந்த அன்போடு ஒவ்வொரு முறை பூஜை செய்து அதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வர்றான்னா ஒவ்வொரு நாளும் அவன் பொலிவுற்று திகழ்வான். பூஜை செய்யறனுடைய முகமே பொலிவுற்று விளங்கும். அவன் புனிதம் நிறைந்தவனாக இருப்பான். அவன் அணிந்திருக்கின்ற திருநீரை பார்க்கின்றவர்களெல்லாம் புனிதர்களாக மாறி அமைவார்கள். அப்படிப்பட்டது பூஜை. அப்படிப்பட்ட பூஜையை நாம் செய்து வர வேண்டும். அது கிரியை நெறி என்று சொல்லப்படுகிறது. இது சத்புத்திர மார்க்கம் என்று சொல்வார்கள். இதை அனுஷ்டித்தவர் நம்முடைய நால்வரில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அவர் தான் வந்து தன்னை இறைவனுடைய குழந்தையாக பாவித்துக் கொண்டு செய்தார். இதுக்கு மகன்மை நெறி என்று தமிழிலே சொல்லப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது யோக நெறி. இத நம்முடைய அடியார் பெருமக்களை அனுஷ்டித்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர்தான் யோகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். இதன் மூலமாக இறைவனுடைய மிக நெருங்கி செல்லலாம், சாமீபியம் என்ற நெறிக்கு செல்லலாம். நான் உங்களுக்கு வந்து ஐந்து எடுத்து சொல்லும் பொழுதே அட்டாங்க யோகத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு. அதனால இந்த இடத்துல திரும்பவும் அதை சொல்ல வேண்டியில்லை. அதுதான் சிவ யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதுல வந்து எட்டு அங்கங்கள் இருக்கிறன, ஞாபகம் இல்லையா ஒருத்தருக்கும்? சென்ற வகுப்புல அதை பத்தி விரிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று எட்டு அங்கங்களுடைய அந்த அட்டாங்க யோகம், அது சிவயோக நெறி என்று சொல்லப்படுகிறது. இதுல பழகி வந்து அந்த சமாதி நிலையில் இறைவனை தரிசித்தல். அப்போ இந்த நெறியின் மூலமாகவும் இந்த சிவராஜ யோகத்தின் மூலமாகவும் இறைவனை நாம் அடையலாம். இதை ஒரு பாடல்ல சொல்லுகின்றார் சுந்தரர், தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும். இந்த பாட்டை நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாடல். தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும், நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலொரு நால் விரல். நாபி, நாபிக்கு மேல் நால் விரல், ஹிருதயஸ்தானம். இந்த இடத்துல இறைவனை தேடுவேன், யோக நெறியில் நான் அடைவேன்னு சொல்றார். மாடுவன் மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்துளே, ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூரையன் அருளதே. ஆமாத்தூரியம் அடிகளே. ஆகவே இறைவனை யோக நெறி நின்று தரிசித்தல் இந்த யோக நெறி என்று சொல்லக்கூடியது. இது தோழமை நெறி என்று தமிழில் சொல்லப்படுகிறது. இதை தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு ஒழுகியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். 16 வயது வாழ்ந்திருக்கிறார். 2 மனைவிகளை கை கொண்டு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் யோகத்தில் நிலை பெற்றிருக்கிறார்னா அவருடைய வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா இருந்திருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஆகவே இந்த நெறி மூலமாக நாம் இறைவனை அடையலாம். அடுத்தது ஞான நெறி. இது சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இதை ஏன் அஷ்டாங்க யோகத்தை விரிவாக சொல்லலைன்னா சென்ற வகுப்புல நான் பிரிவா பேசியிருக்கிறேன், அதனால திரும்பவும் அதை சொல்ல வேண்டாம். ஞான நெறி சன்மார்க்கம். இதன் மூலமாக ஞான நெறியின் மூலமாக நாம் அடையக்கூடியது சாயுச்சியம், சிவ சாயுச்சியம், சாஸ்வதமான பேரானந்த பெருவாழ்வை நாம் அடைகிறோம். இந்த நெறியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரியைகள் அதிகம் இல்லை, முற்றிலும் அறிவுபூர்வமான விசாரங்கள், அறிவுபூர்வமான நிலைப்பாடுகள், இவைகளில் தான் இந்த நெறி இருக்கிறது. இதை அனுட்டித்தவர் மணிவாசக பெருமான். எல்லா புராணங்கள், எல்லா சாஸ்திரங்கள், எல்லா விதமான புரட்சமய நூல்கள் எல்லாவற்றையும் நுணுகி ஆராய்ந்து, அப்படி ஆராய்ந்தா நமக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்னா, நாம் கை கொள்ள வேண்டியது எது, விட்டுவிட வேண்டியது எது, இதுதான் நம்ம ஞானத்தினுடைய முடிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எது நிலைத்த பொருளையோ அதையே நாம் பற்றி பிடிக்க வேண்டும். பற்றற்றான் பற்றினை பற்றுக, எது சாஸ்வதம் இல்லாதவைகளோ அவளை விட்டுணும். அதுக்குதான் இவ்வளவு முயற்சிகளும். அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதை செயல்படுத்தக்கூடிய நன்னெறியாக இந்த ஞான நெறி விளங்குகிறது. இது நான்கு விதத்தில் இந்த ஞான நெறி நாம் கை கொள்ளலாம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். இந்த ஞான நெறியில நம்ம பயில வேண்டும் என்றால் இந்த நான்கிலும் நாம் மிக அதிகமாக பயிற்சி அடைய வேண்டும். எதை கேட்கிறது, கேட்டல் என்றால் எதை கேட்பது, அப்புறம் சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல். எதை கேட்கிறது, நம்ம இப்ப என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் கேட்கிறதுக்கு உரியது. சைவ சித்தாந்த உண்மைகள், சைவ சித்தாந்த உண்மைகள் எதை சொல்லுகின்றன, பதி, பசு, பாசம் என்பவைகளை பற்றி விரிவாக பேசுகிறது இல்லையா. உலகத்திலேயே ஒரு மனிதன் உண்மையா தெரிந்து கொள்ள வேண்டிய கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கல்விதான், சைவ சித்தாந்த கல்வி. ஆகவே பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் தெரிந்து கொள்வது, நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தகுதியான ஆசிரியர்கள் மூலமாக பசுபதி பாசத்தை பற்றி கேட்க வேண்டும். அப்புறம் என்ன அடுத்தது, சிந்தித்தல். இந்த பதி, பசு, பாசம் மூணு இருக்கு இல்லையா, பாசத்தை வந்து நம்ம மூன்றா பிரிக்கிறோம். என்ன எப்படி பிரிக்கிறோம், ஆணவம், கண்மம், மாயைன்னு பிரிக்கிறோம். இவைகளுக்கு இடையே உள்ள தொடர்புகள் என்ன, என்ன தொடர்பு இருக்கு என்று காரணகாரியை ஈவுபடுத்தி ஒன்றோடு ஒன்று சேர்த்து புரிந்து கொள்ளுதல். உயிர் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன என்று ஆராய்ந்து முடிவு செய்தல், அதனுடைய இலக்கணங்களை வரையறைக்குட்பட்டு புரிந்து கொள்ளுதல், அது சிந்தித்தல். சிந்திக்கும் பொழுது குழப்பமில்லாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி சிந்தித்தனுடைய விளைவாக மூன்றாவது அங்கம் வரும், அது என்னன்னா தெளிதல். தெளிஞ்சுக்குவோம், இந்த உயிர் தான் இந்த உலகத்தை பற்றியும் பாசத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் ஆராயக்கூடியது. முக்கியமா நம்ம நிலைப்பாடை பத்தி நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்று ஒன்று இல்லாவிட்டால் உலகமும் கிடையாது, இறைவனும் கிடையாது. இறைவன் இருக்கணும்னா, அல்லது இந்த உலகம் இருக்குதுன்னு சொன்னா, அதை உணர்ந்து கொள்ளக்கூடியது எது, இந்த உயிர். ஆகவே இந்த உயிர் இந்த இறைவனை பற்றியும் இந்த பாசத்தை பற்றியும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அது தெளிதல். அப்படி தெளிந்த பிறகு அந்த தெளிந்த உண்மையிலேயே நிலை பெற்று அதை அனுபவப்படுத்துகின்ற அளவுக்கு அதனுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும், அது நிட்டை கூடுதல். அப்படி நிட்டை கூடுகின்ற ஒருவனுக்கு ஏற்படுகின்ற அனுபவத்தை மணிவாச பெருமான் மிக அற்புதமாக சொல்லுகிறார். ஞான நெறியில் இல்லையா, நம்ம சாதாரணமா நம்முடைய அனுபவத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். இப்ப நான் இருக்கேன், இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருங்க, எல்லாரையும் பார்க்கிறேன். அப்போ பார்க்கின்ற ஒருவன், பார்க்கப்படுகின்ற பொருள் ரெண்டா, புரியுதா உங்களுக்கு, பார்க்கப்படுகின்ற பொருள். இந்த நம்ம ரெண்டு பேரையும் இணைக்கிறது எது, நான் ஒருத்தன் பார்க்கறவன் இருக்கிறேன், நீங்கெல்லாம் பார்க்கப்படுகின்ற பொருளா எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க, ரெண்டையும் இணைக்கிறது பார்வை. பார்வை இல்லைன்னா ரெண்டும் இணைக்க முடியாது. இப்போ நம்ம முதல்ல சொன்னது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். பதி, பசு, பாசம் இவற்றை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம். பதி நித்திய பொருள் என்பது நமக்கு தெரிகிறது. பதிதான் உயிருக்கு நீண்டகால உறவாக இருக்கிறது. உயிருக்கு மூன்று நிலைகள் இருக்கின்றன, கேவலம், சகலம், சுத்தம். அதை பற்றி நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம். கேவலம் என்பது நம்ம ஆணவமலத்தோடு இருந்த நிலை. சகலம் என்பது இப்பொழுது நம்ம உடம்போட வந்திருக்கிற நிலை. இனிமேல் நான் இறைநிலை அடையக்கூடியது சுத்தம். அப்ப கேவலம், சகலம், சுத்தம், இந்த மூன்று நிலைகளிலுமே இந்த உயிருக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான் தான். இப்போ நம்ம உடம்பு நமக்கு இப்ப சொந்தமா இருக்கு, இன்னொரு 50 வருஷம் அல்லது 100 வருஷமே வச்சுங்க, 150 வருஷம் யாராவது உயிரோட இருந்துட்டா 150 வருஷம் கழிச்சு உயிர் நமக்கு சொந்தமா? மாமா அத்தை தம்பி பையன் எல்லாரும் சொந்தமா நமக்கு இல்ல. அப்ப அது சொந்தம் இல்ல. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவைகளெல்லாம் நமக்கு சொந்தமா இருந்துச்சா? இல்ல. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சொந்தமாக இருந்தது, நம்மோடு உடனாக இருந்தது, ஒன்றாய் வேறாய் உடனாக இருந்தது எது? சிவபெருமான். இப்பொழுது இந்த உடம்போடு கூடி நாம் இந்த மனல உலகத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கிறது எது? சிவபெருமான். நம்ம இந்த உடலை விட்டுட்டு மறுபடியும் இறைநிலை அடைந்த பிறகு நம்மோடு இருக்கக்கூடியது சிவபெருமான். அப்ப நிலைத்த உறவினன் யார் நமக்கு அப்படின்னு சொன்னா அவர் கடவுள் தான், சிவபெருமான் தான் நம்மோட நிலைத்த உறவினன். ஆகவே எல்லா வகையான நன்மைகளையும் நமக்கு செய்து, அறிவிளக்கம் அடியாக செய்து, நமக்கு தனுகரண புவன போகங்கள் ஆகிய எல்லாவற்றையும் நமக்கு செய்து, இவைகளை அனுபவிக்க செய்து, இவர்களிலிருந்து அறிவு பெற செய்து, நம்மை இவ்வாறு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இறைவனில் நம்முடைய சிந்தனையை ஆழ பதித்து, நம்மையும் மறந்து நாம் பார்க்கின்றோம், நாம் இதெல்லாம் அனுபவப்படுகிறோம் என்பதையும் மறந்து அந்த இறைவனிலேயே ஒன்றி போகின்ற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் நெட்டை கூடுதல், திரிபுடி என்று சொல்வார்கள். பார்க்கின்றவன், பார்க்கப்படுகின்ற பொருள், பார்வை, இந்த மூன்றும் அகன்று போய் இப்ப நம்மகிட்ட அது இருக்கு. நான் நீங்க வந்து என்ன பாக்குறீங்க, நான் ஒரு ஆள் இருக்கேன், நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க, இடையில இந்த அனுபவம் ஒன்று, பார்வை என்ற அனுபவம் இருக்கிறது. ஆனால் நெட்டை கூடுகின்ற மனிதனுக்கு இந்த அனுபவிக்கிறோங்கிற உணர்வு கூட இருக்காது, நான் தான் அனுபவிக்கிற உணர்வு கூட இருக்காது. எந்த உணர்வு இருக்கும்? இறை உணர்வு மட்டுமே இருக்கும். சிவபெருமானில் அவன் ஆழ்ந்து போய்விடுவான். அதுதான் நெட்டை கூடுதல், சமாதி நிலை என்றெல்லாம் அதை சொல்லுகிறது. ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான நிலை அது. அந்த நிலையை அடைவதற்குத்தான் இப்பொழுது நம்ம வந்து சைவ சித்தாந்த சாத்திரத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இந்த உடலோடு கூடி இருக்கின்ற பொழுதே, நெட்டை கூடி இறைவனில் ஒன்றித்து நின்று நாம் வாழுகின்ற வாழ்க்கையைத்தான் சைவ சித்தாந்தம் நமக்கு காட்டுகிறது. அப்ப வந்து நம்ம வந்து இந்த ஞானத்தின் மூலமாக நான் அடையக்கூடியது நம்முடைய வாழ்க்கையினுடைய, நம்ம பிறவி இது இவ்வளவு காலம் பிறவி எடுத்துக்கொண்டது அதனுடைய நிறை நிலையை நோக்கி நாம் செல்கிறோம். எப்படி கடல்ல போய் இந்த கடல்லாம் போய் உள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு இதுக்கு ஓட்டம் இல்லை, ஆட்டம் இல்லை, பாட்டம் இல்லை, போய் அது போய் ரெஸ்ட் ஆயிடுதாங்க. அதுபோல நம்முடைய சாதனைகளெல்லாம் அங்கு நிறைவு பெறுகின்றன. நாம் இறை உணர்வில் நிலை பெற்று போன பிறகு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தினுடைய மாசு மறுக்கள் நம் மீது வந்து பற்றாது. அந்த ஆனந்தத்திற்கும் இப்பொழுது நாம் புலன்கள் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆனந்தத்துக்கும் வித்தியாசம்னு சொல்ல முடியாது. அதுக்கு அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு முறை அனுபவித்தால் அது தெரியும். இப்ப அதை உடனடியாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் சொன்ன ஜபம் தான் ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு 6 மாதமாவது, ஒரு 3 மாதமாவது தீர்மானமாக அதுக்காக நீங்க நேரத்தை கொடுத்து நீங்க உழைத்து பார்த்தால் அதனுடைய ஒரு 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 நூற்றில் ஒரு பங்கு இல்ல, ஒரு 1000ல் 1 பங்கு சுகத்தை நீங்கள் அனுபவித்து விடலாம். இப்பவே நாம் வந்து அதை அனுபவிச்சு பார்த்தாதான் அதுல ருசி நமக்கு கிடைக்கும். அனுபவிக்காம ருசி வரப்போறதே கிடையாது. மென்று கண்டாலது மெத்தண்டு இருக்கும், திண்டு கண்டாலது தித்தித்தவாறே, ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டீரது நமச்சிவாயக்கணி, மென்று கண்டாலது மெத்தண்டு இருக்கும், திண்டு கண்டாலது தித்தித்தவாறே. நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மென்று கொண்டு இருக்கிறோம். அதனால ருசி தெரியல. என்ன செய்யணும்? தின்று காண வேண்டும். அப்படி நம்ம அனுபவப்படுத்தி பார்க்க வேண்டும். அது நமக்கு மிகச்சிறந்த ஒரு சுகத்தையும் அமைதியும், இதுவரையிலும் நம்ம அனுபவிக்காத ஒரு பேரானந்த பெருவாழ்வை அது நமக்கு தரும். ஆகவே இந்த 4 இறப்பில் தவம் என்று சொல்லப்படுகின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 நமது அடியார் பெருமக்கள், 4 பெருமக்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதனால ஒரு நெறி உயர்ந்தது, ஒரு நெறி தாழ்ந்தது அப்படின்லாம் கிடையாது. சரியை தொண்டு செய்கின்றவர்கள் ஞானத்துக்கு வந்து விடுவார்கள், கிரியை தொண்டு செய்கின்றவர்களும் ஞானத்துக்கு வருவார்கள், யோக நெறியில் நிற்கின்றவர்களும் ஞானத்துக்கு வருவார்கள், ஞானத்தை பயில்கின்றவர்களும் ஞானத்துக்கு வருவார்கள். அப்ப எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? இறைவனுடைய அருளால சிவபெருமான் மீது அன்பு வைத்து அவனுக்காக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஞானம் தன்னால் பூரித்து ததும்பும், ஸ்புரிக்கும்னு சொல்லுவாங்க, தானா ஊறி வரும், வெளியில வரும். நம்ம காற்ற ஈடுபாட்டுக்கு தகுந்த அளவுக்கு அது பொங்கி வழியும், பொங்கி வரும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையே மேலான வாழ்க்கையாக மாறி அமையும். நம்முடைய காட்சிகள் வேறாக அமையும். நம்ம பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தை இப்ப பார்க்கிற பார்வை வேற, அப்புறம் மறுபடியும் பார்க்கிற பார்வை வேற. உலகத்தினுடைய எல்லா விதமான இடிபாடுகளும் நம்மை வந்து தாக்காது. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண்கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையன் என்று சிவபெருமானை பற்றி சொல்கிறார் மணிவாசகர். வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண்கெடினும், இப்ப திடீர்னு இந்த பலக இப்படி மல்லாதிருச்சு வச்சுங்க, நான் உடனே பயந்துருவேன், அதிர்ச்சி ஆயிடும் எனக்கு. இந்த மைக்ல இருந்து திடீர்னு ஒரு சத்தம் வருதுன்னு வச்சுங்க, பயந்துருவேன். ஆனா இந்த உலகமே அடிபட்டு நொறுங்கி கலங்கினாலும் இறைவன் கலங்கவே மாட்டான். நாம் இந்த இறை உணர்வை நாம் பெற்றுவிட்டால் புறத்திலே வருகின்ற கவலை, அச்சம், பயம் இதெல்லாம் நம்ம தாக்காது. ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் நம் மீது அமைந்துவிடும். மரண பயம்லாம் தூளாயிடும். மரணம் என்பதை நாம் அனுபவிக்கவே மாட்டோம். ஏன்னா உடலில் இருக்கும் பொழுதே அமிர்தத்தை நாம் ருசித்தவர்களாக மாறிவிடுவோம். மரணம் நம்மளை பயமுறுத்த முடியாது, வேற கவலைகள் நமக்கு பயமுறுத்த முடியாது. அப்ப பார்வையே நமக்கு வேறு விதமாக அமையும். அதற்கு துணை செய்வன இந்த இறப்பில் தவம் என்று சொல்லக்கூடிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியவைகள். இதை நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான். இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடையாது, எல்லாம் பலமுறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேள்விப்பட்ட விஷயங்களை நாம் ஆழ்ந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் பின்பற்றி கொண்டே வர வேண்டும். அப்படி பின்பற்றி கொண்டு வருவதன் மூலமாகத்தான், அனுபவப்படுத்துவதன் மூலமாகத்தான், செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் அதிலிருந்து விளையக்கூடிய பயனை நாம் உணர முடியும். பல முறை கேள்வி கிட்ட இது நம்ம தான் தெரிஞ்ச விஷயமே அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, பல முறை தெரிஞ்ச விஷயம் நம்ம செயலுக்கு வரணும், அப்பொழுதுதான் அது நமக்கு உதவியாக அமையும். ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டதே நமக்கு பயனை அழிவித்து விடாது நிச்சயமா. கேள்விப்படுவதோ அதை பற்றி நிரம்ப தெரிந்து வைத்திருப்பதோ புத்தகங்கள்ல இருந்து அதை பற்றி விரிவான ஆராய்ச்சி செய்தலோ இது எதுக்குமே, சாதாரண படிக்காதவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. இதை பற்றி விரிவாக தெரிந்து வைத்திருத்தல், படித்து வைத்திருத்தல், ஆராய்ந்திருத்தல். அவர் பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார், கிளிக்கு நிறைய ராமா கிருஷ்ணா சிவா அப்படிலாம் சொல்லி கொடுத்தாலும் பூனை வந்துருச்சுன்னா வீல் வீல்னு கத்த ஆரம்பிச்சிருமா. அது மாதிரி அனுபவப்படாமல் நாம் விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தோமானால் ஏதாவது சந்தர்ப்பம் வரும்பொழுது நம்ம உண்மை இயல்பு வெளியில் வந்துடும், பிரயோஜனம் இல்லை, படிச்ச என்ன பிரயோஜனம். ஆகவே நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல், கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள். ஆகவே நாம் இருக்கின்ற பொழுதே நிலையுடையனுடைய திருவடிகளை பற்றிய ஞானத்தை நாம் சேமித்து வைத்துக் கொண்டு அதிலே ஆழ்ந்து நிலை பெற்றிருந்து அனுபவங்களை கைவசப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெட்டிக்கு பணம் வந்து நம்ம கைக்குள்ள வந்துடும், மடியில் இருக்கணும் பணம், அப்பதான் செலவு பண்றதுக்கு வசதியா இருக்கும். அது வேற யாருடைய பெட்டியில இருக்கக்கூடாது, அது வர பயன்படாது, நமக்கு பிரயோஜனப்படாது. வேணும்போது எடுத்துக்கலாம், என்கிட்ட இருக்கு பத்திரமா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. புத்தகம் சொல்லும், எல்லா விஷயமும் வேணும்போது எடுத்து நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும். வேணும்போது புத்தகம்லாம் வராது. ஆங்காலம் என்று நமக்கு வருகின்ற சந்தர்ப்ப காலங்களில் அதெல்லாம் நம்மளை விட்டு போவே போயிடும். அனுபவப்படுத்தாத உண்மைகள் நமக்கு வரவே வராது. ஆகவே அதை பற்றிய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வதோடு அதை பற்றிய உண்மைகளில் ஆழ்ந்து நாம் நடைபயில வேண்டும், அனுபவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அனுபவப்படுத்தி அதிலிருந்து பயன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம யாரும் அசைக்க முடியாது, இல்லைன்னா அசைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வேற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு. நமக்கு வந்து இதெல்லாம் பேசுனதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்றும் பேசியிருந்திருக்காரு போல இருக்கு, இதுல தான் சௌரியம் இருக்குன்ட்டு போயிடுவோம் நம்ம பாட்டுக்கு. ஆகவே நம்முடைய அடியார்கள் நால்வர் பெருமக்களுக்கும் இந்த நெறியை பின்பற்றி இருக்கிறார்கள் என்றால், 63 இந்த வழியை நெறியை பின்பற்றி இருக்கிறார்கள் என்றாலும் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழ்ந்த பொருள் இருக்கும், அவ்வளவு எந்த ஆழ்ந்த ரகசியங்கள் அதில் இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வந்து சைவ சாதனங்கள் என்ற பகுதிக்கு செல்லலாம். ஒரு சிவனடியார்கள் சைவ சாதனங்களில் கை கொள்ள வேண்டும் என்று சான்றோர்கள் நமக்கு விதித்திருக்கிறார்கள். சாஸ்திரமாக தான் விதிச்சிருக்குது. சைவ சாதனங்கள் என்ன அப்படின்னா, திருநீர், ருத்ராட்சம், திருவைந்தெழுத்து. மனதிலும் வாயிலும் திருவைந்தெழுத்து. ருத்ராட்சம் வந்து கண்டமாலையாகவோ அல்லது தாழ்வடமாகவோ ருத்ராட்சம். உடம்பிலே எந்தெந்த அங்கங்களில் திருநீர் அணிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அங்கங்கள்லாம் திருநீர் அணிந்திருத்தல். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது சிவனடியார்களுக்கு, இது அவசியம் அணிந்திருக்க வேண்டும். அப்படி அணிந்திருக்கின்றவர்களை சிவனாகவே பாவிக்க வேண்டும். அப்படியெல்லாம் பாவிச்சிருக்கிறாங்க அறிவு நாயன்மார்கள். மெய்ப்பொருள் நாயனார் முத்தநாதன் வேடம் போட்டுக்கு வந்தவனுடைய வேடத்திற்கே அவர் அடிபணிந்திருக்கிறார், அந்த திருநீற்றினுடைய ஒளிக்கு அவர் அடிபணிந்திருக்கிறார். இப்படி பல நாயன்மார்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த வேடத்துக்கே மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். ஏற்பகை நாயனார் அந்த வேடத்தோடு வந்தவருக்கு அடிபணிந்து தன்னுடைய மனைவியே விட்டுக் கொடுக்கிறார் இல்லையா? ஆக வந்து நம்முடைய அடியார்கள் அந்த வேடத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்காங்கிறது தெரியும். அப்ப மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேடத்தை அணிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தகுதியுடையவர்கள் நம்மளும் பாத்துக்கணும். திருநீறு அப்படின்னா அது எவ்வளவு உன்னதமானது, புனிதம் தருவது, புனிதப்படுத்துவது. திருநீர் அணிஞ்சிருக்கிறவங்கள பார்த்தாலே புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை துர்வாசர் என்ன பண்ணாரா, எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு நரகத்தை பார்க்கலன்னு ஒரு அவருக்கு ஒரு எல்லா இடத்தையும் விசிட் பண்ணா நம்ம போய் யாத்திரை போறோம்ல தலை யாத்திரை, அது மாதிரி அது நம்ம நரகத்தை பார்த்ததே இல்லை, அங்கே எப்படி தான் கஷ்டப்படுவாங்கன்னு பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சாராம். அங்க இருக்கிற இந்திரன் சொல்லியிருக்கான், இவர் அழைச்சிட்டு போவாதீங்க, இவர் போனா சரியா வராது அப்படின்னு. அவர் என்ன ரொம்ப பிடிவாதமா நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கிறார். அங்க ஒரு பெரிய இடத்துல அக்னி குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள உயிர் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்க நரகத்தை காட்டணும்னா முதல்ல கொண்டு போய் இதை காட்டினாங்க. இவர் இப்படி குனிஞ்சார், குனிஞ்சவொன்னு அங்க இருக்கிற ஒரே இருட்டா இருந்துச்சா, இப்படி கண்ணை இடுக்கி இடுக்கி பார்த்தார். இவர் நெற்றில இருந்த திருநீர் உள்ள விழுந்துருச்சு. அங்க விழுந்த உடனே உள்ள இருக்கிற உயிர்கள் எல்லாம் சந்தோஷங்களா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நரகத்தை காட்டுறேன்னு சொல்லி சொர்க்கத்தை காட்டுறீங்க அப்படின்னாரா. சரி சரி, நீ லாய விட மாட்டேன்னு எழுதினுட்டாங்களா அவர். ஆகவே திருநீர் அவ்வளவு மேன்மையானது. திருநீற்றின் ஒளி போல உள்ளும் புறமும் தூய்மையானவர்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. திருநீர் எப்படி வெள்ளையா இருக்கோ அப்படி சிவனடியார்கள் உள்ளேயும் வெளியேயும் தூய்மையானவர்கள். அப்ப அவங்கள்ட்ட வஞ்சகம், கரவு, பொய், பொறாமை இருக்க முடியுமா? அப்ப இருக்கிறவங்க அணிஞ்சுக்கலாமா? அணிஞ்சுக்கிறவங்களுக்கு இருக்கலாமா இதே அப்படின்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம. ஆகவே திருநீர் அது, இது ஆன்மாக்களுடைய பாவங்களை எல்லாம் பஸ்மம் பண்ணுவதால் இதுக்கு பஸ்மம், பஸ்மம்னு ஒரு பேர். மேலான ஐஸ்வர்யங்களை தருவதால் இதற்கு விபூதி என்று பெயர். சிவஞானத்தை வழங்குவதால் இதற்கு பசிதம் என்று இதெல்லாம் காரண பெயர். ஆன்மாக்களுடைய மலமாசுகளை கழுவுவதால் இதற்கு சாரம் என்று இன்னொரு பெயர். ஆன்மாக்களை எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் இது பாதுகாத்து காப்பதினால் இதற்கு ரட்சை என்றும் இன்னொரு பெயர். இப்படி பல்வேறு பெயர்களில் இந்த விபூதி அழைக்கப்படுகிறது. பெரிய புராணத்தில் கூட ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. 90 பூசிட்டு இருக்கிறவங்க இருக்கிற மடத்துக்கு தீ வச்சாங்க. யாரு? சமணர்கள் தீயை ஏவுனாங்க. அந்த 90 பூசிட்டு இருக்கிறவங்க மடத்துக்கு அந்த தீய போகலையாம். பூதி சாதனர் மடத்தில் அந்த அமணர்கள் செய்த அந்த செய்கைகள் போய் பலிக்கவில்லை என்று பெரிய புராணம் சொல்கிறது. ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே. பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியா வகை கண்டு அமன் குண்டர்கள் தளர்ந்தார். பூதி சாதனர் விபூதியை சாதனமாக கொண்டிருக்கின்றவர்கள், திருவைந்தெழுத்தியை சாதனமாக கொண்டிருக்கின்றவர்கள் எந்த திருமடத்தில் இருக்கின்றார்களோ அந்த மடத்தில் பில்லி சூனியமாகிய இந்த வித்தை அங்கு போய் பலிக்கவில்லை. ஆகவே திருநீர் அவ்வளவு மேன்மையானது, உயர்வை தருவது, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ரட்சை. அந்த உணர்வோடு நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, நீர் இல்லா நெற்றி பாழ். திருநீர் அணியாத ஊர்கள் தெரு ஊர்ல யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடாது, அது வந்து பெரிய காடு அடவி, அதுல குடியிருக்க கூடாது அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். திருவெண்ணீர் அணியாத திருவில்லூரும், அது வந்து லட்சுமி தேவி அங்கு குடியிருக்க மாட்டாளாம், அது திரு இல்லாத ஊர், செல்வ வளம் இல்லாத ஊர், அது அடவி, அது காடு, அந்த ஊர்ல குடியிருக்காத அப்படின்னு சொல்றார். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரையாமாயில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சார்வரே. திருமந்திரம். ஆகவே திருவெண்ணீற்றை அணிந்தால் மங்காமல் பூசி மகிழ்வரையாக ஆமாகில், காயகாய பூசிக்கிட்டே இருக்கணுமா, வேறு ஒருதுன்னு கூட சொல்லக்கூடாது, பூசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சிங்காரமான அழகு மிகுந்த இறைவனுடைய சாஸ்வதமான பேரின்பம் நமக்கு வாய்க்கும். வினைகளெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடி போகும் சிவகதியே நமக்கு வந்து வாய்க்கும் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. திருநீற்றை அணியும் பொழுது அந்த திருவைந்தெழுத்தை சொல்லி அந்த திருநீற்றை இட வேண்டும். நம்ம சென்ற வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன், சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத் தமர பிரம்மான் ஆனநல்வில் ஊர்தியாண்டன் மந்திரம் நமசிவாய ஆக நீர் அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வடல் விரகிற்றன்றே. நல்ல நெருப்புல விறகு கட்டை தூக்கி போட்டா எப்படி பஸ்மமா போமோ அப்படி சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக்கொண்டு திருநீர் அணிந்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் பஸ்மமாக போய்விடும். இல்ல நம்ம ஆழ்ந்த நம்பிக்கை வேணும். எப்படி போவோம் அப்படிலாம் சந்தேகமே வரக்கூடாது உங்களுக்கு. ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவைகளை செய்தால் நம்முடைய வினைகள் நம்ம விட்டு கழிஞ்சு போறத கண்ணால பார்க்கலாம். நீங்க நேற்றைக்கு நாளும் நாளும் ஒவ்வொரு நன்மையை தருவார் சிவபெருமான். ஒவ்வொரு நாளும் ஒரு நன்மையை தந்து கொண்டே இருப்பார். நம்ம உணர்வோடு ஈடுபட வேண்டும், ஆழ்ந்து ஈடுபட வேண்டும், உண்மையான அன்போடு ஈடுபட வேண்டும். யாரும் நம்மளை பார்க்க வேண்டியில்லை, யாரும் மரியாதை கொடுக்க வேண்டியில்லை, அவசியம் இல்லை. நாம் இறைவனுக்காக வாழுகிறோம், உண்மையான வாழ்க்கைக்காக வாழுகிறோம் என்று அந்த இதில் வந்து நம்ம அதுல செம்மையாக நடைபெயில வேண்டும். கருவாய் கிடந்துன் கடலே மண்ணும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன் நாமும் பயின்றேன் உணதொருளால், திருவாய் ஒலிய சிவாயனம என்று நீர் அணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூரன். சிவாயனமான்னு நான் துண்ணூறு பூசிட்டு இருக்கேன், சிவகதி எனக்கு கொடுத்தான் குடு என கொடுத்து வச்சு ஒரு போல கேட்கிறார். பிணியலாம் வரினும் மஞ்சேன், நிறைய நோய்கள் வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன், பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன், திரும்ப திரும்ப பிறப்பும் இறப்பும் எனக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், துணி நிலா அணியினாந்தன் தொழும்பரோடு அழிந்தி அம்மாள், திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி, இறைவனுடைய திருவடிகளை போற்றி வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு. எனக்கு நோய் வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன், ஆனா யாரை கண்ட பயப்படுவேன், தினந்தோறும் சிவபெருமானை வணங்காதவர்கள், திருநீரை அணியாதவர்களை கண்டா எனக்கு பயமா இருக்கு. அப்ப திருநீர் என்பது எவ்வளவு முக்கியமானது, அடியார்கள் எல்லாரும் அதை பத்தி சொல்றாங்க. ஒரு திருநீற்று பதிகமே பாடப்பட்டிருக்கிறது, மன்னனுடைய வெப்பு நோய் அதனால களையப்பட்டிருக்கு. அந்த வரலாறு விரிவா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பாண்டியமன்னுடைய வெப்பு நோயை மந்திரமாவது நீரு என்ற பாடலை பாடி ஞானசம்பந்த பெருமான் வயிற்று வழியை முற்றிலுமாக குணப்படுத்தினாருங்கிறது வரலாறு. நம்ம அண்மையில தோன்றிய ராமலிங்க வள்ளல் கூட சொல்றாங்க, சிவாயனம என்று நீரணிந்தால் நல்ல வாக்கு வரும், நமக்கு நிறைய உணவு கிடைக்கும், பஞ்சமில்லாம நல்ல சோறு, அது வரும், என்ன சொல்ற பால் சோறு கிடைக்கும் என்று சொல்கிறார், நல்லவருடைய உறவு நமக்கு கிடைக்குமா. சிவாயனம சிவாயனம என்று திருநீர் அணிந்து கொண்டால் அதெல்லாம் கிடைக்கும், உயர்ந்த நற்குணங்கள் எல்லாம் தானாக வந்து வாய்க்கும், குறைவில்லாத செல்வளத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். பாடற்கினிய வாக்கு அளிக்கும், பாலும் சோறும் பரிந்து அளிக்கும், கூடற்கினிய அடியவர்தம் கூட்டளி கூட்டமளிக்கும் குணமளிக்கும், ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சல் என்மேல் ஆணை கண்டாய், தேடற்கரிய திருவளிக்கும் சிவாயனம என்று இடு நீரே. சிவாயனம சிவாயனம்னு சொல்லிட்டு திருநீரிடு இத்தனையும் கிடைக்கும். ஆகவே திருநீர் அணிந்தவர்களும் வினை அணுகாது, உடல் சுத்தமாகும். சிவபெருமான் நெற்றியிலே சக்தியோடு எழுந்து, குமரிய சதகம்ன்ற நூல் சொல்லுகிறது, சக்தியும் சிவமும் நெற்றியிலே விளையாடுவார்களாம், முகமண்டலத்திலே மகாலட்சுமி தன்னுடைய கடாட்சத்தை பொழிவாள், மனதிலே சஞ்சலம் வராது, நித்தியமான பேரானந்த பெருவாழ்வு கிடைக்கும். அவர்கள் இறைவன் சிவசக்தி வடிவம் என்றே நீ கருத வேண்டும். யார் திருநீர் அணிந்திருக்கிறார்களோ முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் சொல்றாங்க இல்லையா. ஆகவே திருநீற்றை நாம் அணிந்தால் அது நிலையாமையை நமக்கு உணர்த்துகிறது, நிலையாமை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விழி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி ஆளுமே என்று பற்றினத்தடிகள் சொல்லுகின்றார். அதனால நிலையாமை நமக்கு உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நிலையாமை நமக்கு அது உணர்த்தும், சிவபெருமான் மீது அன்பை நமக்கு வளர்க்கும், சிவபெருமானையே நினைத்திருக்கும்படியாக செய்யும். இவ்வளவு நன்மைகளை செய்வது திருநீறு. ஆகவே அப்படிப்பட்ட திருநீற்றை நாம் அந்த புனித தன்மையோடு, இவ்வளவு பெருமைகளுக்கு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்தவர்களாக நாம் அதை செய்யணும். ஏதோ ஒன்று காசுக்கு வாங்குறோம், ஒரு எட்டனாவது ஒரு பாக்கெட் வாங்குறோம், அதை பூசிக்கிறோம் போறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு மேன்மைகளை வழங்கக்கூடியது, இறைவனுடைய சின்னமாக விளங்கக்கூடியது, இறைவன் செந்தழல் போன்ற திருமேனியுடையவன், அவனுடைய மேனியிலே பூத்த நெருப்பு அந்த சாம்பல் தான் திருநீரு, அவனுடைய மேனியையே நம் மீது நம்முடைய நெற்றியிலே தரித்திருக்கிறோம், இது புனிதத்தை தருவது. ஆகவே இதை அணிந்து கொள்ள வேண்டும். இதனால நமக்கு பரம கல்யாண குணங்கள் நமக்கு வந்து வாய்க்கும், பேரானந்த பெருவாடு நமக்கு வாய்க்கும் என்பதெல்லாம் உணர்ந்தவர்களாக நாம் அதை அணிந்து கொள்ள வேண்டும். சரி, ருத்ராட்சம், ருத்ர அட்சம், அட்சம்னா கண்ணு, சிவபெருமானுடைய கருணையே ருத்ராட்சமாக மாறி அமைந்திருக்கிறது, உயிர்கள் மீது கொண்ட கருணை. அவனுடைய கருணை உயிர்களிடத்திற்கின்ற மும்மலங்களையும் நீக்கி அருளக்கூடியது. இறைவன்கிட்ட இருக்க கருணை தான் நமக்கு தனுகரண போனமாக வந்திருக்கிறது, அடியார் பெருமக்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுபோல அவனுடைய கண்ணிலிருந்து தோன்றிய இந்த ருத்ராட்ச மாலை நம்மிடம் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை இவனுடைய வலிமையை குறைக்கின்ற ஆற்றலுடையது. எப்படி பெண்களுக்கு திருமங்கலம் மங்கள நான் இருக்கிறதோ அந்த மங்கள நானை போன்றது சிவனடியார்களுக்கு ருத்ராட்சம். எல்லாரும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டு அது இந்த இடத்துல உறுத்தி கொண்டே இருந்தால் அது சிவபெருமானுடைய நினைவை நமக்கு ஊட்டுகிறது. அது தெய்வமணி, இறைவனுடைய கண்ணிலிருந்து வந்துச்சா இல்லையா, அதனால அது தெய்வமணி, புனிதமணி, கண்மணி என்றெல்லாம் அதற்கு பெயர். இது பாவங்களையெல்லாம் கண்டிப்பதால் இதற்கு கண்டிகை, கண்டிகை கழுத்தோடு ஒட்டி அணிந்திருப்பது கண்டிகை. தாழ்வடம் என்று நீளமா அணிஞ்சிருக்கலாம் இல்லையா, அதுக்கு தாழ்வடம் என்று பெயர். இந்த ருத்ராட்சத்தை அணிந்திருப்பது உடல் மன நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றவர்களிடம் வேறு மந்திரங்கள் எதுவும் வேலை செய்யாது. பில்லி சூனியம் முதலியவற்றையெல்லாம் அது நீக்கி வைக்கும் என்று சாஸ்திரம் சிறப்பாக அதை பற்றி சொல்லுகிறது. இது சிவபெருமானுடைய நினைவை ஊட்டிக் கொண்டே இருப்பதால் இது சிவபக்தர்களுக்கு மங்கள நானாக விளங்குகிறது. ஜபம் செய்வதற்கு இந்த ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்று நம்முடைய அடியவர் பெருமக்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க கவனிக்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இறைவனுடைய பெயரை சொல்லும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது சும்மா இறைவனுடைய பெயரை சொல்ல அப்படின்னு சொல்லல. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அவன் மீது அன்பு மீதூற பெற்று அவன் நமக்கு செய்து வருகின்ற நன்மைகளை எல்லாம் நினைத்திருந்து நெஞ்சம் நெகிழ்ந்து அந்த திருவைந்த எழுத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாதான் அதுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நெக்கு உள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து, மனம் நெக்கு நெக்கு உருகி அவனையே நினைந்திருந்து அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். அக்கு மாலை என்பது ருத்ராட்ச மாலை. ருத்ராட்ச மாலையை நம்முடைய கையிலே வைத்துக் கொண்டு அவற்றை எண்ணுகின்றவர்கள், ஜபிக்கின்றவர்கள் அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். அப்ப ருத்ராட்ச மாலை ஜபத்துக்கு உதவக்கூடியது என்பதை திருஞான சம்பந்த சுவாமிகள் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார். தக்க வனாவராக தகுவிப்பது நக்கன் நாமம் நமசிவாயவே. பெரிய புராணத்தில் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணியல தொண்டிலார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, இப்படியெல்லாம் நிறைய ருத்ராட்சத்தை பற்றி பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். திருநாவுக்கரச நாயனரை பற்றி பெரிய புராணம் சொல்லும் பொழுது தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும், அப்படியே தண்ணியில குளிச்சு எழுந்துச்சா எப்படி இருக்குமோ அப்படி உடம்பு பூரா திருநீர் அணிந்திருந்தாராம். தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும், உடம்பு முழுக்கலும் வெண்மையான திருநீர், திருநீற்றை உத்துளித்து ஒளிமிளிரும் உண்மையனே என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். திருநீற்றை உத்துளித்து ஒளிமிளிரும் உண்மையனே. அப்போ அந்த திருநீர் உடம்பு பூரா அந்த பொன்மேனி பூராகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. தாழ்வடமும் கண்டிகை அணிந்திருக்கின்றார், தாழ்வடம் அணிந்திருக்கின்றார், தலைமாலை அணிந்திருக்கிறார். ஆக நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் அதை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே சிவபக்தர்கள் அனைவரும் எல்லார்கையிலையும் ஜவமாலை இருக்கணும். ஜவமாலை இல்லாத சிவபக்தர்களும் இருக்கக்கூடாது. நிச்சயமா ஜவமாலை வச்சுட்டு ஜவம் பண்ணி தான் ஆகணும். சரஸ்வதி தேவி கையில பாத்திருக்கலாம் நீங்க, ஒரு மாலை இருக்கும். நாராயணன் கையில மாலை வச்சிருக்கிறார், சிவபெருமானும் கையில மாலை வச்சிருப்பார், தட்சிணாமூர்த்தி விடுதலை இருக்கு இல்லையா, கையில மாலை வச்சிருக்கிறார். ஜபம் செய்யாத சாமி எது இருக்குது, எல்லா கையிலையும் ஜபம் இருக்கு. அப்ப நம்ம மட்டும் ஜபமாலை இல்லாம இருக்கலாமா? அப்ப ஜபமாலை ருத்ராட்ச மாலை நம்முடைய சிவபக்தர்களுக்கு வேற மாலை வேண்டிய தாமரை எல்லாம், தாமரை மணி மாலை எல்லாம் சொல்லுவாங்க, துளசி மணி மாலை எல்லாம் சொல்லுவாங்க. சிவனடியார்களுக்கு ருத்ராட்ச மாலை மிக மிக அவசியம். அக்கு மாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் என்று சிறியான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளே சொல்லியிருக்கின்றார்கள். அதனால ஒவ்வொரு சிவபக்தருடைய வீட்டிலையும் நிச்சயமாக ஒரு ஜபமாலை இருக்க வேண்டும். மாட்டி மட்டும் இருக்க கூடாது, யாராவது வந்து பார்த்தா பாத்தீங்களா ஜபமாலை அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சிருக்கூடாது. நம்ம ஜபம் பண்றதுக்காகவே இருக்கணும். ஆழ்ந்து அவைகளில் ஈடுபட வேண்டும். நாம் அடைகின்ற மேன்மை விளம்பரப்படுத்துவதற்கு உரியது அல்ல. விளம்பரப்படுத்தப்பட்டால் நாம் அடைகின்ற ஞானம் என்னாகும், குறைஞ்சு போயிடும், இல்லாம போயிடும். ரகசியத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அனுபவங்கள் குருநாதர்கிட்ட தான் அனுபவத்தை சொல்லலாம். ஒருவேளை நம்மோடு தொடர்ந்து சாதனை செய்து கொண்டிருக்கின்ற தீவிர மாணவராக இருந்தால் அவர்கிட்ட சொல்லலாம், குருநாதர்கிட்ட சொல்லலாம், மற்றவங்கள்ட்ட அது பகிர்ந்து கொள்வதற்குரிய, தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்குரிய, ஆரவாரப்படுத்துவதற்குரிய விஷயம் அல்ல. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறதோ அந்த ரகசியம் இந்த சினிமாவில கூட சில விஷயங்கள் சொல்லுவான், இந்த யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா உனக்கு பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதான் இது இதுலயும் பலிக்காம போயிடும் அப்புறம். ஆகவே இந்த ருத்ராட்ச மாலை திருமாங்கல்யம் எவ்வளவு முக்கியமானதோ பெண்களுக்கு, அவ்வளவு முக்கியமானது சிவனடியார்களுக்கு ருத்ராட்ச மாலை. ஆக ருத்ராட்ச மாலை அவசியம் அணிந்து கொள்ள வேண்டும். அது சிவபெருமானை நினைவுபடுத்தும், நம்முடைய மலமாசுகளை மனதிலும் உடலிலும் ஏற்படுகின்ற எல்லா விதமான மாசுகளையும் களையும். அது நினைவுபடுத்துவதனாலேயே அது மிக மேன்மையாக அது விளங்குகிறது. இறைவனுடைய கண்ணிலிருந்து வந்த நீர், அதனால நம்ம எல்லா வகையிலும் அவர்களோடு கூடி இணைத்து வைக்கக்கூடியது ருத்ராட்சம்.